ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் உத்தரவுக்கு அமைய இந்த வாடிப்பட்டி மேளம் செண்டை மேளம் போன்ற இசைக்கருவிகளை வாசித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரால் நடத்தப்படுகின்ற இந்த தப்பாட்டம் என்ற ஒரு ஆட்டத்தை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த தடை வந்து ஒரு பொது நிகழ்வுகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவது மற்றும் அதிக ஒலி மாசடைவது போன்ற காரணங்களால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் அதிகாரிகள் கூறுகிறார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்?
ஒலி மாசு என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிகம் கவனம் செலுத்தாத ஒரு பகுதி. அது நிச்சயமாக அதை கவனம் செலுத்த வேண்டும். ஒலி மாசு தொடர்பான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் எழுப்ப வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும் என்பதில் எனக்கு கருத்து மாறுபாடு கிடையாது. ஆனால் ஒலி மாசு என்பதை காரணம் காட்டி அல்லது சட்டம் ஒழுங்கு என்பதை காரணம் காட்டி குறிப்பிட்ட இசைக்கருவிகளை இசைப்பதை அது குறிப்பிட்ட பகுதிகளில் இசைப்பதை தடை செய்வது என்பது எந்த விதத்திலும் அது ஏற்கத்தக்க ஒரு வாதமாக இல்லை. எனவே இதை நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மாவட்ட நிர்வாகமும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஆனால் இந்த பறையை பொறுத்த அளவில் அதை ஒரு இழிவாக கருதி தலித்துகள் மத்தியில பறை அடிப்பதை கூடாது என்று தங்களுக்கு தாங்களே சுயக்கட்டுப்பாடு செய்து கொண்ட நிகழ்வுகள் வட தமிழகத்திலே ஏராளமாக நடந்திருக்கின்றன.
இது வந்து பறை என்று சொல்ல முடியாது அல்லவா?
அது பறைதான். அது அங்கு அடிக்கப்படுகிற அந்த செண்டை மேளம் தவிர மற்றது அவர்கள் சொல்லுகிற வாடிப்பட்டி மேளம் என்பது பறை என்கிற வகைப்பாட்டின் கீழ் தான் வரும். அதை தடை செய்திருப்பது என்பது குறிப்பாக சிதம்பரம் காட்டு மன்னார் கோயில் வட்ட பகுதிகளில் 200 மேற்பட்ட கிராமங்களில் இன்றைக்கும் கூட அந்த மேளங்களை அடிக்க தடை இருக்கிறது. அது வந்து தலித் மக்களே விதித்து கொண்ட தடை. அது சுவாமி சகஜானந்தா காலத்திலிருந்து அதற்கு பிறகு இளையவர்மாள் அவர்களுடைய தொடர்ந்த பணியின் காரணமாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு இது. ஏனென்று சொன்னால் அது பறையை அடிப்பது என்பது தலித் மக்கள் மீது வலிய திணிக்கப்பட்ட ஒரு இழி தொழிலாகத்தான் இருந்து வருகிறது.
அந்த மாதிரி ரவிக்குமார், அந்த மாதிரி வடபகுதியிலே வட மாவட்டங்களிலே அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எழுந்தது. ஆனால் தென் மாவட்டங்களில் இதே மாதிரியான ஒரு வரலாற்று பின்னணி அதற்கு இருக்கிறதா, அந்த வாடிப்பட்டி மேளத்திற்கும் செண்டை மேளத்திற்கும்?
நிச்சயமாக அதே போல இருந்திருக்கிறது. குறிப்பாக அவர் பீட்டர் பெருமாள் என்பவர் காலத்தில் அவர்கள் இதற்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. அது இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு முன்பாக அங்கே தேவேந்திரகுல மக்களிடையே பணியாற்றியவர் பீட்டர் பெருமாள் அவர்கள். எனவே அத்தகைய ஒரு வரலாறு அங்கேயும் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேற்கு மாவட்டங்களிலும் குறிப்பாக வேலூர் போன்ற பகுதிகளிலேயும் பள்ளிகொண்டா போன்ற இடங்களிலே இதற்கு எதிரான ஒரு போராட்டம் என்பது பிரச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. இது 40களிலே இது முனைப்பாக நடந்திருக்கிறது.
ஆனால் 40களிலே நடந்திருந்தாலும் சமகாலத்திலே இந்த இசைக்கருவிகளை அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஜாதி இந்துக்கள் அல்லது உயர் ஜாதியினர் திணிக்கிறார்கள், அதுக்கு வற்புறுத்துகிறார்கள் என்ற மாதிரியான பிரச்சனை எதுவும் எழுந்ததாக தெரியவில்லையே?
அண்மை காலங்களிலே கூட இப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. தென் மாவட்டங்களில் இப்படியாக நடந்து பழையடிக்க மறுத்தவருடைய விரல் துண்டிக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் கூட ஒரு 10 முன்னாலே நடந்த ஒரு செய்திகள்லாம் வந்தன. இன்றைக்கும் பல இடங்களிலே அதை மீறி எப்படியாவது பறை அடிக்க வைக்க வேண்டும் என்று இதே வட தமிழக கிராமங்களிலே முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இது தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஊடகங்களிலே அது பிரபலப்படுத்தப்பட்டாலும் கூட இன்றைக்கும் கூட அந்த பறையை அடிப்பவர்கள் அல்லது அதை கலை என்று சொன்னாலும் அதை அதில் ஈடுபட்டிருப்பவர்கள் பெரும்பாலானவர்களாக தலித்துகள் இருக்கின்ற காரணத்தினாலே, அது மட்டுமல்லாமல் பறை என்பதற்கும் பறையர் என்கிற அந்த ஒரு உச்சாதியினுடைய பெயருக்கும் நேரடியாக தொடர்புபடுத்தப்படுகின்ற காரணத்தினாலே அது ஒரு இழிவை கொண்டு வருகிற ஒரு விஷயமாகத்தான் இருந்து வருகிறது. எனவே பறை அடிப்பது என்பது அந்த இழிவை மேலும் வலியுறுத்துவதாக அல்லது மேலும் வலுப்பெறச் செய்வதாக மாறிவிடும் என்கிற அச்சம் தலித் மக்களிடையே இருக்கிறது.
ஆனால் இந்த மக்கள் வந்து இந்த தடைக்கு பிறகு நாங்கள் வேலை இழந்து விட்டோம், இது எங்களது வேலை வாய்ப்புகளை பாதிக்கும், ஜீவாதாரத்தை பாதிக்கும் என்றெல்லாம் சொல்லியிருப்பதாக சில செய்திகள் சொல்கின்றன. அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
அப்படி இன்றைக்கு ஒரு ஆங்கில நாளேட்டில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது ஜீவாதார உரிமை தொடர்பான விஷயம் அல்ல. இன்றைக்கு வேலைக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றது தலித் மக்களுக்கு. இதனால் அவர்கள் பட்டினியால் செத்து போய்விடுவார்கள் என்கிற ரீதியிலே செய்திகள் சொல்வது என்பது ஏற்கத்தக்கதாக இல்லை. முழுமையாக யாருமே இதை ஒரு தொழிலாக கொண்டிருக்க முடியாது. இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க கூட இதை இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஆக ஒரு பகுதி நேர தொழிலாக தான் செய்கிறார்கள். முழு நேர தொழிலாக இதை செய்ய முடியாது. ஏனென்றால் இதை முழு நேர தொழிலாக சென்றால் அவர்களுடைய பிழைக்க முடியாது. எனவே இதனால் அவர்களுடைய பிழைப்பை பாதிக்கப்பட்டுவிடும் என்று சொல்வது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூற்று. எப்படி வந்து ஒருவரை இது வலுக்கட்டாயமாக ஒருவரை பதவியடிக்கச் செய்வது ஒரு வன்கொடுமையாக அடையாளப்படுத்தப்படுவது போலவே தானாகவே ஒருத்தவரை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு அடிமைத்தனத்தின் குறியீடாகத்தான் இருக்கும். எனவே இதை வேலை வாய்ப்பு அல்லது ஜீவாதார பிரச்சனை என்று சொல்லி இதை நியாயப்படுத்துவது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதாக இல்லை.
இப்பொழுது சமீபத்திலே இந்த இந்த ஒரு இசை வடிவத்தை நீங்கள் சொல்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு இருந்த அந்த சாதி பிரச்சனைகளிலிருந்து வேறுபடுத்தி அதை ஒரு செக்குலரைஸ் செய்கின்ற அதை ஒரு ஒரு நிகழ்கலையாக காட்ட முயற்சிகளும் நடந்திருக்கின்றன சென்னை சங்கமம் போன்ற நிகழ்வுகளில். அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
சென்னை சங்கமம் போன்ற நிகழ்வுகளும் கூட இந்த ஒரு பழைய விஷயங்களை மறு உறுதி செய்வதாகத்தான் இருந்தன என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு திரைப்படங்களிலே தொடர்பான காட்சிகள் வருகிறது என்றால் கூட அதிலே வந்து அது தலித் மக்கள் தொடர்பான காட்சிகளோடு இணைத்துத்தான் அது சொல்லப்படுகிறது. ஒரு பாடலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்றாலும் சரி அது தலித் மக்களோடு இணைத்துத்தான் இந்த பறை என்கிற இசைக்கருவி பார்க்கப்படுகிறதே தவிர அதிலிருந்து அப்பாற்பட்டு யாரும் இதை செய்யவில்லை. இன்றைக்கு ஒரு கிளாசிக்கல் மியூசிக் என்று சொல்வார்களே ஒரு சாஸ்திரிய சங்கீதத்தினுடைய அதற்கு கிடைக்கிற எந்த ஒரு அங்கீகாரத்தையோ இல்லை மதிப்பையோ அந்த சாஸ்திரிய சங்கீத கலைஞர்களுக்கு கொடுக்கப்படுகிற எந்த மரியாதையோ யாரும் பறைக்கும் கொடுப்பதில்லை, பறை இசை கலைஞர்களுக்கும் கொடுப்பதில்லை. எனவே பறை இசை கலைஞர்கள் என்று சொல்வது அவர்களை ஓரளவுக்கு மதிப்புக்கு பேசுவதற்கு வேண்டுமானால் பயன்படுமே தவிர அதை மற்ற கலைகளுக்கு இணையாக அது வந்துவிட்டது என்று சொல்வது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனைவாதம் தான்.
ஒரு காலத்திலே கர்நாடக சங்கீதமும் அப்படித்தான் இருந்தது. அதை கலைஞர்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலே தேவதாசிகள் மற்றும் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதை பெரிய அளவு தொழிலாக கொண்டிருந்தார்கள். அந்த அந்த இனமும் அந்த ஜாதியும் இந்த நிலவுடைமை சமுதாயத்தின் ஒரு எச்சமாக பார்க்கப்பட்டது. இப்பொழுது அதற்கு வந்திருக்கின்ற சமூக அங்கீகாரம் என்பது மேற்ஜாதியினர் அதை கையெடுத்து கொண்டதால் கிடைத்தது என்று நீங்கள் சொன்னாலும் அதே போல ஒரு பரிணாம வளர்ச்சியில் இந்த கலைக்கும் ஒரு உயர்ந்த இடம் சமூகத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா?
அது அப்படி நாம் அதையோடு ஒப்பிட்டு இதை பார்க்க முடியாது என்று நான் கருதுகிறேன். என்று சொன்னால் அது கர்நாடக சங்கீதம் என்பது துவக்கம் முதலே அது கோயிலோடு அது புனித தலங்களோடு தொடர்புபடுத்தப்பட்டதாக இருந்தது. அந்த கலைஞர்கள் சில பகுதியினர் அதை அப்படி வந்து இழிவுபடுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்கள் மோசமான நிலையை வைக்கப்பட்டிருக்கலாம். என்றாலும் கூட இன்றைக்கே கூட நீங்கள் கர்நாடக சங்கீதத்தினுடைய மூலவர்களாக சொல்லப்படுகிற மும்மூர்த்திகளை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் யாரும் இந்த சமூகத்தை நீங்கள் சொல்லுகிற அந்த தேவதாசி சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே அது அந்த சங்கீதமாக இருந்தாலும் சரி அல்லது பரதநாட்டியம் என்று சதிர் என்று வந்து அதிலிருந்து வந்த பரதநாட்டியம் என்று சொல்லப்படுவதாக இருந்தாலும் சரி அது ஒரு கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லுகிறார்களே ஒரு சாஸ்திரிய ஒரு அந்தஸ்து அதை வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அடைந்திருக்கிறது. அதற்கு மிக வலுவான வரலாற்று பின்னணி இருக்கிறது. ஆனால் பறைக்கு அப்படி நாம் எதையும் சொல்ல முடியாது. அதை இன்றைக்கும் யாரும் அதை ஒரு புனித கலையாக புனித தலங்களோடு தொடர்பு கொண்டதாக மாற்றுவதற்கு யாரும் முன்வர தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தம்.